தயம்மத்தை பத்திய மசாலா. ஒரு மனிதர் தயம்மம் செய்கிறார் என்று சொன்னால் எட்டு நிபந்தனை இல்லாம தயமம் செய்ய முடியாது. எட்டு நிபந்தனைகள் வேண்டும். அதுல முதல் நிபந்தனை உதிரை முபி ஆகுமான தங்கடம் இருக்கணும். நினைச்ச உடனே தயமம் செய்ய முடியாது, தங்கடம் இருக்க வேண்டும். ஒன்னு தண்ணீர் ரொம்ப தூரத்தில் இருக்கு, பக்கத்துல எல்லாம் எங்கேயுமே தண்ணி இல்ல, தண்ணீர் மிக தூரத்தில் இருக்கிறது, செல்வதற்கான வாகன வசதி எதுக்குமே இல்ல. அல்லது நோய் வந்துவிடும் என்ற பயம், நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார், நோய் அதிகமாகிவிடும் என்ற பயம். அதை அவரான நினைச்சுக்க கூடாது, டாக்டர்கள் சர்டிபிகேட் கொடுத்திருக்க வேண்டும். இப்படி இருந்தா நோய் ரொம்ப கடுமையாகிவிடும். அல்லது கடுமையான குளிர், கடும் குளிராக இருக்கிறது, அப்படி அவர் தண்ணீர்ல கை வச்சாருன்னு சொன்னா சூடாக்கி பயன்படுத்துகிறார், எந்த விதமான பொருள்களும் இல்ல, கடுமையான குளிராக இருக்கிறது, கை வைத்தால் உறுப்புகள் எல்லாம் இழந்து விடும், உறுப்புகள் அழிந்து விடும் என்ற ஒரு பயம் ஏற்பட்டது என்று சொன்னால் இப்ப தயம செய்யலாம். உபி ஆகுமான தங்கடம், பயணத்துல போயிட்டு இருக்காரு, குடிக்கிறதுக்கு தான் தண்ணி இருக்கு, ஒளி செய்ய தண்ணி இல்ல, ஒளி செஞ்சா குடிக்க முடியாது, சாலனா வைக்கிறதுக்கு தான் தண்ணி இருக்கு, அதை ஒளி செஞ்சிட்டாக்க சாப்பிட முடியாது. இந்த மாதிரி நேரத்துல என்ன செய்யறது, ஒளி செஞ்சிட்டு சாப்பிடாம இருக்கிறதா, ஒளி செஞ்சிட்டு குடிக்காம இருக்கிறதா, அல்லது குடித்து விட்டு தயமம் செய்வதா என்றால் இந்த மாதிரி நேரங்கள்ல குடிக்கிறதுக்கு அந்த தண்ணியை பயன்படுத்திக்கலாம், தயமம் செய்ய அழகா தயமம் செஞ்சு தொழுதரலாம், மார்க்கம் அனுமதியை கொடுத்திருக்கிற. அப்ப ஆகுமான தங்கடம் இருக்கணும். அதே மாதிரி ஜனாசா தொழுகை முடிய போகுது, ஜனாசா தொழுகை எவ்வளவு நேரம் நடக்கும், ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நடக்கும் அவ்வளவுதான். ஜனாசா தொழுகை முடிய போகிறது, வந்து ஒளி செஞ்சிட்டு வந்து சேர முடியாது என்றால் தயமம் செய்து அதே இடத்துல மண்ணில் அடிச்சு தயமம் செஞ்சுட்டு நேரா போய் ஜனாசாவில் கலந்துடலாம். ஈது தொழுகை முடிய போகிறது, ஈது தொழுகை முடிகிற கட்டத்தை அடைஞ்சிருக்கு, ஒளி செஞ்சிட்டு போய் சேர முடியாதுன்னு சொன்னா தயமம் செஞ்சுட்டு போய் சேர்ந்துடலாம். ஆனா இதே மசாலாவை ஜுமாவில பயன்படுத்திட முடியாது. வாரத்துக்கு ஒரு நாள் நடக்கிற ஜுமா இருக்குது, அது முடிய போகிறது, வேகமா வந்து ஒளி செஞ்சிடக்க சலாம் கொடுத்துருவாங்க, அப்புறம் நபிலா லொகராத்தான் தொழுகணும், நாலு ரக்கா தொழுகணும், இது நான் ரெண்டரை காத்தோட முடிஞ்சிரும், வேகமா வந்து தயமம் செய்து விட்டு தொழ முடியாது. வக்து தொழுகை முடிவதாக இருந்தாலும், ஜுமா தொழுகை முடிய போகிறது என்று இருந்தாலும் இங்க தயமம் செய்யறதுக்கு அனுமதி கிடையாது. இது தங்கடம் அல்ல, இதற்கு பகரம் இருக்கிறது. இதற்கு லுகராக தொழுது கொள்ளலாம், ஜுமா தொழுகலன்னு சொன்னா லுகரா தொழுதுக்கலாம், பகரம் இருக்கிறது, அதனால இத கூடாது. ஜனாசா தொழுகையிலையும் ஈது தொழுகையிலையும் பகரம் இல்லை, எனவே தயமம் செய்து தொழுது கொள்ளலாம். இதெல்லாம் ஆகுமான தங்கடம், இது ஒரு காரணம், ஆகுமான தங்கடம் இருக்கணும். அடுத்த காரணம் நியத்து இருக்கணும், தயம நியத்து செய்யாம தயம செய்யறது கூடவே கூடாது, தயமத்துக்கான நியத்து இருக்க வேண்டும். தயமம் எட்டு காரணங்களாலதான் தயம செய்யலாம், எட்டு காரணம் இருந்தால். ஒன்று குதிரை முபி ஆகுமான தங்கடம் என்பதை பற்றி நேற்று பார்த்தோம். அதே மாதிரி இரண்டாவது தயம செய்வதாக இருந்தால் நியத்து தேவை. நியத்து நியத்துனா எதுக்கு சொல்றது அப்படின்னா, அக்குதுல் கல்வி அலல் ஃபால் என்று சொல்லுவார்கள், ஒரு செயலின் மீது முடிவெடுப்பது, உள்ளத்தால் முடிவெடுக்குதல். இப்படி முடிவெடுக்கிறதுக்கு மூணு தகுதி இருக்கணும், உள்ளத்தால அந்த நியத்து செய்யறதுக்கு மூணு தகுதி இருக்கணும். ஒண்ணு முஸ்லீமா இருக்கணும், என்னொன்னு தமீஸ் உள்ளவராக இருக்க வேண்டும், தமீஸ்னா விளக்க ஆற்றல் உள்ளவராக இருக்க வேண்டும். மூன்றாவது நியத்து செய்யறதுக்கு தகுதி ஷர்த்து அல் இல்மு பிமா என்வி, எதுக்காக நியத்து செய்யறோங்கிறதையும் அறிஞ்சிருக்கணும். உதாரணமா ஒருத்தர் தொழுகிறதுக்கு நியத்து செய்யறாரு, தயம செய்யறாரு, தொழுகிறதுக்காக தயம செய்யறாருன்னு சொன்னாக்கா வெறும் தயம செய்யறேன் நியத்து செஞ்சுட்டு அந்த தயமத்தை கொண்டு தொழ முடியாது. வெறும் தொழுகிறதுக்குன்னு நியத்து செய்யறாரு, வெறும் தயம செய்யறதுக்கு நியத்து செய்யறார், நான் தயம செய்யறேன் என்று நியத்து செய்து கொண்டு தயமம் செய்தார், இந்த தயமத்தை கொண்டு தொழ முடியாது. அதே மாதிரி குரான் ஓதுறதுக்குன்னு சொல்லிட்டு தயம செஞ்சாரு, உடம்பு சுரியம் இல்லாம இருக்கிறாரு, குரான் ஓதணும், இதுக்காக தயமம் செஞ்சாரு, இந்த தயமத்தை வச்சு தொழ முடியாது. தொழுகிறதுக்கு என்ன தயமம் செய்யணும், ஒண்ணு தொழுகிறேங்கிறத நியத்து செஞ்சிருக்கணும் தயமம் செய்யும் போது, அல்லது இபாதத்தை மக்சூதா, இபாதத் செய்ய போகிறேன் என்று நியத்து செய்திருக்க வேண்டும். இந்த தயமத்தை கொண்டு தொழுகலாம், வெறும் தயமம் செய்யறேன் நியத்து பண்ணி அல்லது குரான் ஓதுறேன் நியத்து பண்ணி தயமம் செஞ்சா இந்த தயமத்தை கொண்டு தொழ முடியாது. அதே மாதிரி தயம செய்யறதா இருந்துச்சுன்னு சொன்னா மூணாவது தன்மை, பூமியினுடைய இனத்திலிருந்து தயம செய்யணும், ஜின்சுல் ஆர்வம். தயம செய்யறது பூமியினுடைய இனத்திலிருந்து, பூமியினுடைய இனம்டா எதுக்கு சொல்றது, கரிஞ்சா கரியக்கூடியது, நெருப்ப போட்டு கரிச்சா கரியக்கூடாது, அதுக்கு பேர் தான் பூமியினுடைய இனம். உருகக்கூடாது, பூமி அதை சாப்பிடக்கூடாது, பூமி எதையெல்லாம் சாப்பிடுதோ அதுல தயமம் செய்யக்கூடாது. பழ வகைகள், காய் வகைகள், வித்துக்கள் இதெல்லாம் பூமி சாப்பிட்டுரும், இதுல தயமம் செய்யக்கூடாது. அதே மாதிரி உருகக்கூடிய பொருட்கள், உப்பு, சக்கரை, இதுல எல்லாம் தயமம் செய்யக்கூடாது. கரிந்தால் கரியக்கூடியவைகள், மரம் கரிஞ்சா கரிஞ்சு போயிடும், சாம்பல் ஆயிடும், இதுல தயமம் செய்யக்கூடாது. பூமியினுடைய இனமாக இருக்கணும். ஆனா சாமி ரஹமத்துல்லாஹி அலைஹி இடத்துல தெளிவா சொல்லிட்டாங்க, மண்ணு, மணலை தவிர வேற எதுலையுமே தயமம் செய்ய முடியாது. ஆனால் நம்மிடத்திலே மணலினுடைய, மண்ணினுடைய இனம் எதுவாக இருந்தாலும் தயமம் செய்யலாம். நாலாவது நிபந்தனை, இஸ்திஆபுல் மஹல் பில் மஸஹ். தயமம் செய்யும் போது முகத்தையும் கையையும் நம்ம தடவுறோம், பரிபூரணமாக தடவ வேண்டும். அங்கேயும் எப்படி ஒழுவுல சொட்ட விடக்கூடாதோ அதே மாதிரி தயமத்திலையும் சொட்ட விட்டுறக்கூடாது. அதுல குறிப்பா இந்த மோதிரங்கள் அணிந்திருப்பவர்கள் தயமத்தை பொறுத்தவரை கலட்டியாக வேண்டும், இல்லாட்டி இஸ்திஆபுல் மஹல் இருக்காது. தண்ணீராக இருந்தால் கூட அசைத்து விட்டால் தண்ணீர் உள்ளே சென்று விடும். தயமத்தில் இஸ்திஆபுல் மஹல் இருக்கணும், அதனால மோதிரத்தை கண்டிப்பா கலட்டியாக வேண்டும். இதே மாதிரி எல்லா உறுப்புகளையும், எல்லா உறுப்புனா கை, முகம், இந்த ரெண்டையும் தான் தயமத்தில் நம்ம மசகு செய்வோம். அப்ப முழுமையாக இருக்க வேண்டும், தாமான முறையிலே பரிபூரணமாக தடவ வேண்டும். அஞ்சாவது நிபந்தனை, இந்த மகல்ல இந்த இடத்தை தடவுறது கையினுடைய முழு கையை கொண்டு தடவ வேண்டும், அல்லது குறைஞ்சது மூணு விரலாவது இருக்கணும், மூணு விரலை கொண்டு அடைய வளைக்க வேண்டும். ரெண்டு விரல்ல ஒருத்தர் தயமம் செஞ்சாருன்னு சொன்னா அந்த தயமம் கூடாது. அது பல முறை எடுத்து எடுத்து பல முறை புழுதிய தொட்டு உடல் முழுவதையும், கை முழுவதையும், முகம் முழுவதையும் தடவினாலும் கூடாது. ரெண்டு விரல்களால் தடவினால் கூடாது. ஆனா ஒழுவுல ஒருத்தர் மசகு செஞ்சார் தலைக்கு ரெண்டு விரலால, ஒழுவுல ரெண்டு விரல வச்சு ஒருத்தர் மசகு செய்கிறார், ரெண்டு தடவை மூணு தடவை எடுத்து தடவுகிறார், அடைய வளைத்துக் கொண்டால் ஒழு கூடியும். ஆனால் தயம்மத்துல ரெண்டு விரல கொண்டு ஒருத்தர் தயம செஞ்சாருன்னு சொன்னா தயம்மம் கூடாது. அதனால தயம்மத்தை முறைப்படி செய்ய வேண்டும். ஏழாவது நிபந்தனை, தயம்மத்துக்கு முரணான காரியங்கள் அவரிடத்தில் இருக்கக்கூடாது. தயமம் செய்யறதுக்கு முரணான பெண்மணி, பெண்மணிக்கு சில காலங்களில் தொழுகக்கூடாது. இந்த தொழுகக்கூடாத காலத்தில் தயமம் செய்யலாமா என்றால் தயமம் செய்யவும் கூடாது. அப்ப எது கூடாதோ, எந்த நேரத்தில் தயமம் கூடாதோ அந்த நிலைகளில் இருந்து நீங்கி இருக்க வேண்டும், பரிசுத்தமா இருக்கணும். எட்டாவது நிபந்தனை, கையிலையோ முகத்திலேயோ தயமத்தை தடுக்கக்கூடிய பொருட்கள் இருக்கக்கூடாது. கொழுப்போ மெழுகோ தண்ணி சேர்றதை தடுக்கும் அல்லவா, அந்த பொருட்கள் உடம்புல இருக்கக்கூடாது. இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா தயமம் செய்யலாம். இந்த எட்டு நிபந்தனைகளும் இருந்தால் தயமம் செய்வதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. தயமத்தில வக்துக்காக தயமம் செய்யலாமா? ஒருத்தர் கடைசி நேரத்தில் எந்திரிக்கிறார், சுபுகினுடைய கடைசி நேரத்தில் எந்திரிக்கிறார், ஒரு நாலரைக்கா துழுகிற அளவுக்கு தான் நேரம் இருக்கு, இவரோ குளிப்பு கடமையானவரா இருக்கிறாரு. இப்ப குளிச்சுட்டு அவர் தொழுகிறதா இருந்தா தொழுக முடியாது, பக்து கலாவாயிடும். இந்த நேரத்தில் தயம செஞ்சுட்டு தொழுகலாமா? ஆள் ஆரோக்கியமா இருக்கிறாரு, வக்துக்காக, வக்தினுடைய நெருக்கடிக்காக தயமம் செய்யலாமா என்றால், மசலா மார்க் மசலா, இப்படி ஒருத்தருக்கு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா எந்திரிச்சு தயமம் செய்து விட்டு தொழுக வேண்டும். ஆனா தொழுக கலா, பிறகு குளித்ததற்கு பிறகு அதை கலாவாக செய்ய வேண்டும். இதான் இன்றைய மசாயில். தயம செஞ்சு அப்துல்லான முறை, அந்த வக்தியை விட்டுவிடக் கூடாது. தயம செஞ்சு தொழுதரணும், தொழுததற்கு பிறகு மறுபடியும் கலாவாஜி, குளித்ததற்கு பிறகு மறுபடியும் அந்த தொழுகையை கலா செய்ய வேண்டும். அதே மாதிரி தயமம் என்பது குளிப்புக்கு வேறா ஒழுவுக்கு வேறா, ஒருத்தருக்கு உடம்பு சரியும் இல்லாம இருக்கிறாரு, தொழுக வேண்டும், இவரும் தயமம் செஞ்சுக்கலாம். குளிப்பு கடமையானவராக இருக்கிறார், இவரும் தொழ வேண்டும், குளிக்க வேண்டும், ரெண்டுக்கும் ஒரே தயமம் தானா அப்படின்னு சொன்னா ரெண்டுக்குமே ஒரே தயமம் தான். ஆனா எப்ப குளிக்கிறதுக்கு பாரமா தயமம் செய்யணும், சுடு தண்ணீரை கூட பயன்படுத்த கூடாது என்று டாக்டர் ஹாதிக்கான முஸ்லிமான டாக்டர் கூறியிருந்தார் என்று சொன்னால், சுடு தண்ணியையும் பயன்படுத்த முடியாது, கூடாது என்று இருந்தால் தயமம் செஞ்சுக்கலாம் குளிப்புக்கு பாரமா. இதுல இன்னொரு மசாயில், இந்த தயமத்துக்கு பவர் எவ்வளவு, இதுல வந்து மதுகப்புல ஏராளமான மதுகப்புகள் இருக்கிறது. நம்மிடத்துல தயமம்ங்கிறது வந்து தஹாரத்தே முத்தலக்கா, பொதுவான தஹாரத். ஒரு தயமத்தை வச்சுட்டு எத்தனை தொழுக வேணாலும் தொழுகலாம், வக்து முடிஞ்சுன்னு சொன்னால் உதாரணமா லோகருக்கு செஞ்ச தயமத்தை வச்சு ஒழு முறியல அசர் தொழுகையும் தொழுதுக்கலாம் ஒழு முறியலன்னு சொன்னான். ஆனா இமாம் ஷாபி அஹமத்துல்லா கேளிக்க அண்ணவர்களிடத்துல இது தஹாரத்தில் அரூரியா அவசியத்துக்கு தான் தயமம், அந்த நேரம் முடிஞ்சு தயமம் முடிஞ்சிடும், அடுத்த தொழுகைக்கு அடுத்த தயமம். அதே மாதிரி நம்ம இடத்துல ஒரு தயமத்தை வச்சுக்கிட்டு கலா தொழுகையெல்லாம் நிறைய தொழுகலாம். லோகருக்கு ஒருத்தர் தயம செஞ்சாரு ஒரு நாலஞ்சு கலாவை சேர்த்து தொழுதாரு, இது நம்ம இடத்துல ஜாயிஸ். இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி இடத்துல லோகருக்கு செஞ்சா லோகர் மட்டும் தான் தொழுகணும், கலா தொழுகை எல்லாம் ஜாயிஸ் இல்ல. ஃபுக்காக்கள் ஏராளமான மசாயல்களை இதிலிருந்து எடுக்கிறார்கள். ஒரு பெண் தாய் தன்னுடைய குழந்தைகளுக்கு பால் கொடுக்கிற பருவத்தில் இருக்கிறா, இப்ப இந்த குழந்தைகள் மலஞ்சலம் சிறுநீர் எல்லாம் ஆடையிலேயே கழித்து விடுவார்கள். ஒவ்வொரு தடவையும் தண்ணிய ஊத்தி ஊத்தி தண்ணிய ஊத்தி ஊத்தி குளிச்சுக்கிட்டே அவள் தொழுதால் அந்த குழந்தைக்கு பாதிப்பு என்றிருந்தால், குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும், பால்குடி குழந்தையாக இருக்கிறது பாதிப்பு ஏற்படும் என்றிருந்தால் தயமம் செஞ்சு தொழலாமா? இதுல ரெண்டு விஷயம் நல்லா கவனிக்கணும், தனக்கு பாதிப்பு ஒன்று, குழந்தைக்கு பாதிப்பு ஒன்று. தனக்கு பாதிப்பு என்று தெரிந்து அந்த பெண்மணி தயமம் செய்தால் என்று சொன்னால் தாராளமா கூடியிலும் தயமம் செஞ்சு தொழுதரலாம், திருப்பி அந்த தொழுகையை கலா செய்ய தேவையில்லை. தனக்கெல்லாம் பாதிப்பு வராது, தன்னுடைய குழந்தைக்கு பாதிப்பு வரும் என்று அவள் எண்ணுவாளையானால் இந்த நேரத்தில் தயமம் செஞ்சு தொழுவா, அதற்கு பின்னால் அந்த தொழுகையை கலா செய்தாக வேண்டும். தனக்கு பாதிப்பு இல்லை, குழந்தைக்கு பாதிப்பு என்றிருந்தால் இந்த பெண்மணி இப்போதைக்கு தயமம் செஞ்சு தொழுதரணும். எப்பொழுது அந்த பெண்மணிக்கு ஆரோக்கியம் இருக்குமோ, குழந்தைக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் என்று எண்ணுகிறாளோ, அந்த சமயத்தில் அவள் மறுபடியும் இந்த தொழுகைகளை கலா செய்தாக வேண்டும். ஒரு மனிதன் மற்ற உறுப்புகள் எல்லாம் நன்றாக இருக்கிறது, முகத்தில் காயம் ஏற்பட்டு இருக்கிறது, முகம் நிறைய காயம், முகத்திலே கட்டிடப்பட்டிருக்கிறது, பேண்டேஜ் போடப்பட்டிருக்கிறது, இப்ப இவனுடைய நிலைமை என்ன, எப்படி தொழுவது? மற்ற உறுப்புகளை கழுவ முடிகிறது, இதை கழுவ முடியாது, பேண்டேஜ் போட்டிருக்கிறான். தண்ணியை தொட்டு மசக செய்யணும் மேல, இதற்கு ஆற்றல் இல்லை என்று சொன்னால் தண்ணியை தொட்டு மற்ற உறுப்புகளை கழுவிக்கொண்டு தண்ணியை தொட்டு மேலுள்ள பகுதிக்கு மசக செய்ய வேண்டும். இதுக்கு ஒரு மனிதருக்கு முடியல, அப்படியும் மசக செய்ய முடியலன்னு சொன்னாக்கா தயம்மம், இந்த சூரத்துல தான் தயம்மம், மசகே முடியல, தண்ணியை தொட்டு பேண்டேஜுக்கு மேல லேசா தடவ முடியல என்றிருந்தால் மசக செய்து கொள்ளலாம், தயமும் செய்து கொள்ளலாம். ஒரு அடி அடிச்சு மேல ஒரு தடவு தடவி கொள்ள வேண்டியது, இன்னொரு அடி அடித்து இரண்டு கைகளையும் சொட்டை இல்லாமல் தடவி கொள்ள வேண்டியது. இது மசக முடியலன்னு சொன்னா தான் தயமத்துக்கு போகணும். அதே மாதிரி வேற தண்ணியே இல்லை, கடுமையான பஞ்சகாலத்தில் இருக்கிறோம், தண்ணியே இல்லை, முஸ்தாமலான தண்ணீர், புழங்கப்பட்ட தண்ணீர் தான் இருக்கிறது. இந்த புழங்கிய தண்ணீர்ல ஒளிச்சியறதா அல்லது தயமம் செய்து கொள்வதா? இருக்கிற தண்ணி வெறும் புழங்கப்பட்ட தண்ணி மட்டும்தான் இருக்கு. இப்ப என்ன மசாலா என்றால் புழங்கப்பட்ட தண்ணியை பயன்படுத்தக்கூடாது சரியத்துல, அது தாகியம் சுத்தம் தான், ஆனால் அது சுத்தப்படுத்தாது, தொழுகைக்கு முத்தகிரா இருக்கணும், அதை கொண்டு தொழுவதாக இருந்தால் சுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அதனால் அந்த புழங்கப்பட்ட தண்ணீர்ல ஒளிச்சிய கூடாது, தயமம் செஞ்சுதான் தொழுகணும். சரி, சுத்தமான தண்ணி கொஞ்சம் இருக்குதே, புழங்கப்பட்ட தண்ணி கொஞ்சம் இருக்குதே, அந்த சுத்தமான தண்ணீரை புழங்கப்பட்ட தண்ணீரிலே கலக்கப்பட்டு விட்டது. இதுக்கும் புக்காக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். புழங்கப்பட்ட தண்ணி அதிகமா அதுல இருக்குதா, சுத்தமான தண்ணி அது அதிகமா கலந்திருக்குதான்னு பார்ப்போம். ரெண்டு சரிசமமாக இருந்தாலோ அல்லது புழங்கப்பட்ட தண்ணி அதிகமாக இருந்தாலோ அதையும் பயன்படுத்தக்கூடாது, தயமம் தான் செய்யணும். சுத்தமான தண்ணீர் அதிகமாக இருந்தது என்று சொன்னால், கலந்திருந்தது என்று சொன்னால் இப்ப இதுல ஒளி செய்து கொள்ளலாம். அதே மாதிரி சில இடங்கள்ல தயமம் பெட்டி என்றே இருக்கும், தயமம் செய்வதற்காக பள்ளிகளிலே பெட்டி வைக்கப்பட்டிருக்கும். ஒரு நல்ல செயல், நோயாளிகள் வருகிற பொழுது பயணத்திலிருந்து வரலாம், நோயாளிகள் வரலாம், இவங்க எல்லாம் தயமம் செய்வதற்காக வேண்டி தயமம் பெட்டிகள். இந்த தயமம் பெட்டியில பல தயமங்கள் செய்யலாமா என்றால், தயமம் பெட்டியில தாராளமாக, அதுவும் சின்ன பெட்டி தான், கொஞ்சம் மணல் இருக்கிறது, தாராளமாக பல பேர்கள் செய்யலாம், ஒரு ஆளும் பல தயமங்களை செய்யலாம். உடம்பு சரியம் இல்லாமே இருக்கிறார், பல நாட்களாக இந்த இடத்துக்கு வர்றாரு, தயமம் செஞ்சுக்கிறாரு, தொழுதர்றாரு, இவருடைய நஜாசத் அதிலே இறங்கி விட்டது, ஒழுவுக்காக வேண்டி தயமத்துக்காக பயன்படுத்தினதுனால நஜீஸ் இறங்கிருச்சுன்னு ஒரு சிலர்களுடைய கருத்து. ஆனால் அதுவெல்லாம் இல்லை, ஹுக்மியத்தான் நஜீஸ் என்று சொல்லுவார்கள், ஆனால் ஃபத்வா அது அல்ல, தாராளமாக பல தயமங்களை அதிலே செய்து கொள்ளலாம். புக்காக்கள் எவ்வளவு அழகாக எழுதி வைத்திருக்கிறார்கள். நிறைய மசாயில்களை ரொம்ப அற்புதமாக எழுதி வைத்திருக்கிறார்கள். கொஞ்சம் தண்ணி தான் இருக்கு, வீட்டிலே ஜனாசா வாக்கப்பட்டு விட்டது. இப்ப ஜனாசாவை குளிப்பாட்டுனா இவர் ஒளி செய்ய முடியாது, இவர் ஒளி செஞ்சா ஜனாசாவை குளிப்பாட்ட முடியாது. இப்ப ஜனாசாவுக்கு தயமம் செஞ்சுட்டு இவர் ஒளி செஞ்சுக்கிறதா, அல்லது இவர் தயமம் செஞ்சுட்டு ஜனாசாவை குளிப்பாட்டிக்கிறதா? இதற்கு கூட ஃபுக்ஹாக்கள் ரொம்ப அழகாக கற்பனை செய்து 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 இது போன்று வருமே என்று குர்ஆன் ஹதீஸின் மூலமாக ஆய்வு செய்து 36 லட்சம் மசாயில்களை இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்க்கையில தொகுத்திருக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா மையத்தை குளிப்பாட்டிடணும், நாம ஒழிச்சு நாம் தயமும் செய்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு நிலை ஏற்பட்டா இன்னொரு மசாயில் கூட எழுதுவார்கள், ஒரு மனிதன் முஸ்லீமாக இருக்கிறான், தயமம் செஞ்சா தண்ணி இல்லை, தயமம் செஞ்சு தொழுகிறதுக்காக வேண்டி வருகிறான், முர்த்தத்தாயிட்டான், வழியில எவனோ ஒருவன் அவனுடைய மூளையை மாற்றி அவன் மாற்று மதத்திற்கு சென்றான். சிறிது நேரத்திற்கு பிறகு மீண்டும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இஸ்லாமிய மதத்திற்கு திரும்பினான். இப்ப இவனுடைய தயமம் இருக்குமா போயிடுமா? எவ்வளவு பாரதூரமான மசாயில்களை சிந்திக்கிறார். முர்த்தத்தாயிட்டதுனால மதம் மாறிவிட்ட காரணத்தினால் இவனுடைய தயமம் அதே நிலையில் பாக்கியாக இருக்குமா அல்லது சென்று விடுமா என்றால் தயமம் பாக்கியாகத்தான் இருக்கும், அதே தயமத்தை கொண்டு அவன் தொழுது கொள்ளலாம். அதே மாதிரி இன்னொரு மசாயிலும் எழுதுவார்கள், ஒரு உறுப்புல ஒரு உறுப்பு நல்லா இருக்கு கழுவிக்கலாம், இன்னொரு உறுப்புக்கு மசாஜ் செஞ்சாகணும். இந்த மாதிரி சூழ்நிலை இப்ப என்ன செய்யறது? ஒரு உறுப்பை கழுவி இன்னொரு உறுப்பை மசாஜ் செய்வதா என்றால் இஸ்லாத்துல ரெண்டையும் ஜம்மு செய்யறதுக்கு அனுமதியே கிடையாது. ரெண்டையும் ஜம்மு செய்ய நிறைய மசாயில்கள் இதை போன்று ஜம்மு செய்வதற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கவில்லை. அதனால ஒன்னு தயமும் செய்து கொள்ள வேண்டும், ஒரு உறுப்பை கழுவ முடியலையா பாதிப்பு ஏற்படுகிறதா, ரெண்டுக்குமே தயமும் செய்து கொள்ள வேண்டும். பாதிப்பு ஏற்பட்ட காரணத்தினால் இதையும் கழுவி இன்னொரு உறுப்பையும் கழுவ வேண்டும் என்று மார்க்கம் சொல்லவில்லை, அதனால் பாதிப்பு ஏற்படுகிறது. எனவே கழுவ வேண்டிய உறுப்பை கூட நீ தயமும் செய்து கொள் என்று மார்க்கம் சொல்லுகிறது, சலுகையைத்தான் வழங்குகிறது. ஒரு மனிதர் ஜனாசா தொழுக அல்லது ஈது தொழுக ஒழு செங்கி தொழுதார், தொழுது கொண்டிருக்கிற பொழுது அவருக்கு ஒழு முறிந்து விட்டது. போய் ஒழு செஞ்சிட்டு வந்தா ஜனாசா தொழுகையில தொழுது போய் ஒழு செஞ்சிட்டு மறுபடியும் ஒழு செஞ்சிட்டு வந்து சேரதா சொன்னா தொழுகு முடிஞ்சிடும். இப்ப என்ன செய்யறது? தயமம் செய்து கொண்டு அப்படியே தொழுது கொள்ளலாமா என்று சொன்னால் தாராளமாக கூடும். ஜனாசா தொழுகைக்கு பதில் இல்ல, பகரம் இல்ல. எதுக்கு பகரம் இல்லையோ அதுல தாராளமாக தயமம் செய்து தொழுது கொள்ளலாம். ஆரோக்கியமா தான் இருக்கிறார், எந்த விதமான குறையும் இல்லை. இடையிலே ஒழு முறிந்து விட்டால் தயமம் செய்து கொண்டு அதை பூர்த்தி செய்து விடவேன். ஈது தொழுகையும் இதை போன்றுதான். இரண்டாவது ரகத்தில் இருக்கிறாங்க, இந்த நேரத்தில் அத்தையா தோதிக்கொண்டிருக்கிற நிலையில் இருக்கிறார், ஒழு முறிஞ்சிருச்சு, தொழுக போயிடும், அதுக்கு பகரம் கிடையாது. இந்த நிலையில தயமம் செய்து அந்த தொழுகையை பூர்த்தி செய்து கொள்ளலாம். இதை போன்று ஒரு மனிதர் தண்ணி கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கிறது, நுகர் தொழுக தொழுகணும், ஒரு இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார், தண்ணி இல்ல, ஆனா தண்ணி கிடைக்கும், யாராவது வந்து சொல்லுவாங்க தண்ணி கிடைக்கும்ங்கற ஒரு உம்மீது இருக்கு. இப்ப உடனே இவர் தயமம் செஞ்சு தொழுகிறது கூடாது, ஜாயிஸ் இல்ல. வக்தினுடைய கடைசி வரை எதிர்பார்க்க வேண்டும். சரியத்தினுடைய சட்டாதான், வக்தினுடைய ஆக கடைசி நேரம் வரை எதிர்பார்க்க வேண்டும். எதிர்பார்த்ததுக்கு பின்னாடிதான் அங்க தண்ணி கிடைக்கலன்னா தயமம் செஞ்சு தொழுகலாம். சரி, ஒருத்தர் காரிலேயே பயணம் செய்து கொண்டிருக்கிறார், தண்ணி கார்ல இருக்கு, மறந்துட்டார், பயணத்துல தண்ணி வச்சிருக்கிறாரு, மறந்துட்டாரு, தண்ணியே இல்ல, அங்கும் இங்கும் விசாரித்து பார்க்கிறார், தண்ணி கிடைக்கவில்லை, தொழுதுட்டாரு. தொழுது முடிச்சதுக்கு பின்னால் பார்த்தா வந்து பார்த்தாக்க தண்ணி இருக்கிறது, அல்லது ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு பின்னாடி பாக்குறாரு, ஆகா நம்ம தண்ணி வச்சிருந்தோமே, வச்சுட்டே மறந்துட்டு நம்ம இந்த மாதிரி தொழுதுட்டோமே, இப்ப இந்த தொழுகையை கண்டிப்பாக மீட்டி ஆக வேண்டும், இந்த தொழுகையை மறுபடியும் மீட்டி தொழுதே ஆக வேண்டும். தண்ணீர் இருக்கிற பொழுது தயமம் செய்வது ஜாயிஸ் இல்லை. ஒரு மனிதன் தயமம் செய்வதாக ஆனால் புழுதி இருக்கணும், மண் இருக்கணும். இப்ப உடம்புலயே புழுதி இருக்கு, உடம்புலயே புழுதி இருக்கு, ஏதாவது ஒரு வேலை மண்ணு வேலை செஞ்சுட்டு இருக்கான், உடல்லையே புழுதி இருக்கிறது, இதை வைத்தே இவன் தயமம் செய்து கொள்ளலாமா? தனியா செவத்துல அடிக்காம உடல்ல இருக்க புழுதியையே முகத்திலையும் கையிலையும் தேய்ச்சிட்டாவே தயமம் கூடிவிடுமா என்று சொன்னால் தாராளமாக கூடிவிடும். உடம்புலயே புழுதி இருக்கு. தயமத்துக்கு மூணே மூணு பரல்கள் தான், ஒன்று நியத்து செய்து கொள்ள வேண்டும், மற்றொன்று கையை அடித்து மேல் ஒரு இழு கீழ் ஒரு இழு இழுத்து கையை உதறி முகத்திலே ஒரு தடவை கையிலே ஒரு தடவை, அந்த கையை தடவுகிற பொழுது அதனுடைய முறை புக்ககாக்கள் ரொம்ப அழகாக எழுதுவார்கள். எல்லா இடத்திலும் பட வேண்டும் என்பதற்காக மூன்று விரல், இந்த ரெண்டு விரலை தனியா ஒதுக்கிறோம், இந்த மூன்று விரல்கள், மூன்று விரல்களை வைத்து கீழ்ப்பகுதியை இழுத்து பாக்கி இருக்கிற இரண்டு விரல்களின் மூலமாக மேல் பகுதி இழுக்க வேண்டும். சும்மா இப்படியே தயமம் செய்வது அது முறையானதல்ல, அதனுடைய முறை முஸ்தஹப்பான முறை இதுதான். அப்ப புழுதி இருந்தது என்று சொன்னால் அதை புழுதியே போதும், அடிக்க தேவையில்லை, அடிக்காமல் புழுதியின் மூலமாகவே செய்து கொள்ளலாம். ஒரு மனிதர் இன்னொருத்தருக்கு தயமம் செஞ்சு வைக்கிறார், ஒழிச்சிய முடியாத நிலை, இன்னொருத்தர் பெற்றோர்கள் இருக்கிறார்கள், கடுமையான நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள், தயமம் செய்து வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாக்க ராஜிகான கோல்ல மூணு அடி, அந்த தயமத்துக்கு மூன்று அடி தேவை, ஒன்று முகத்திற்காக, இன்னொன்று ஒரு கைக்காக, மற்றொன்று இரண்டாவது கைக்காக, இடது கைக்காக, இப்படி தயமம் செய்யணும் என்று புக்ககாக்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். தண்ணியே இல்லாத வேலை. ஒரு மனிதனுக்கு நோய் கடுமையாக இருந்தால் தயமம் செய்து கொள்ளலாம். இந்த நோய் கடுமையாக இருக்குங்கிறத இவனா முடிவு செய்து கொள்வதா அல்லது டாக்டர் முடிவு செய்து சொல்வதா, இவனுடைய முடிவை வைத்து தயமம் செய்வதா அல்லது டாக்டரின் முடிவை வைத்து தயமம் செய்வதா என்றால் புக்ககாக்கள் ரெண்டுக்குமே முன்னுரிமை கொடுக்கிறார்கள். இவனுக்கே கடுமையாக இருக்கிறது, நோய் கடுமையாகி விடும் என்ற பயம் இருக்கிறது, தயமம் செஞ்சுக்கலாம். இவனுக்கு பயம் இல்லை, ஆனா டாக்டர் சொல்றாரு, இவரை பத்தி இவருக்கு தெரியல, டாக்டர் சொல்றாரு இந்த தண்ணியை நீங்க பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா நோய் கடுமையாகி விடும் என்று சொல்லுகிறார். இப்ப டாக்டரினுடைய சொல்லையும் எடுத்துக் கொள்ளலாம். இதை போன்றுதான் ஒருத்தர் தொழுதுகிட்டே இருக்கிறார், தண்ணீர் கிடைத்து விடும் என்ற தொழுதுகிட்டே இருக்கும் போது தயமம் செஞ்சு தொழுதுட்டு இருக்கிறார். தண்ணி இல்லாம ஒருவர் போய்கொண்டிருக்கிறார், இவரிடத்திலே கேட்டால் தண்ணி இருக்கிற இடத்தை சொல்லுவார் என்று இவர் எண்ணிவிட்டாலே தொழுகையை முறித்து விட்டு அவரிடத்துல கேட்கும். இவரிடத்துல கேட்டா தண்ணி இருக்கிற இடத்தை சொல்லுவார் என்று தொழுகையிலே நினைத்து கொண்டு தொழுதாலே தொழுகையை முறித்து விட்டு அவரிடத்துல தண்ணி இருக்கிறதா இல்லையா என்று கேட்டு தண்ணீர் இருந்தால் ஒழுச்செய்து தொழுதாக வேண்டும். மசாய் இதை போன்று தன்னுடைய நண்பரிடத்துல தண்ணீர் இருக்கிற பயணத்துல போறாங்க, நண்பர் கொடுக்க மறுக்கிறார், ஒழுச்செய்வதற்கு தண்ணி கொடுக்கல, கொடுக்க மறுக்கிறார் என்று சொன்னால் விலை கொடுத்தால் தான் கொடுப்பேன் என்று சொல்கிறார். அப்ப நியாயமான விலையாக இருந்தால், தன்னிடத்துல பணமும் இருந்தால் கண்டிப்பாக தண்ணியை வாங்கி ஒழுச்செஞ்சுதான் தொழுக வேண்டும், தயமம் கூடாது. 10 ரூபாய் தண்ணியை 50 ரூபாய் சொல்றாரு, நியாயமான விலையை விட்டும் அதிகமாக இருந்தால் அல்லது இவரிடத்துல பணம் இல்லை என்று சொன்னால் தான் தயமம் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது.
This audio was downloaded from Tamil Islamic Media.com.